வானொலி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று தேசிய டெங்கு தின சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சமூக நலம் மற்றும் நோய் தடுப்புத்துறை முதன்மை குடிமை மருத்துவர் டாக்டர் கே சரவணன் அவர்கள் டெங்குவை ஒழிப்போம் ஆரோக்கியத்தை காப்போம் பற்றி பல தகவல்களை நம்முடன் வழங்க உள்ளார். நேயர்கள் அனைவரும் இதை கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வருடமும் மே மாதம் 16ஆம் தேதி டெங்கு விழிப்புணர்வு தினத்தை நம்ம கடைபிடிச்சிட்டு வர்றோம். அந்த வகையில் இந்த தினத்தில் மருத்துவர் ஐயா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அந்த வகையில் ஐயா உங்களை பற்றின ஒரு சுய அறிமுகம் செஞ்சுக்கோங்க ஐயா.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். நான் மருத்துவர் கே சரவணன், அரசு புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மூத்த உதவி பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டு வருகிறேன்.
ஐயா, இன்னைக்கு நம்ம டெங்கு விழிப்புணர்வு தினத்தை கடைபிடிச்சிட்டு வர்றோம். அந்த வகையில் டெங்கு வைரஸ் அப்படின்னா என்னங்கய்யா? அதை பற்றி இன்னும் கூட பொதுமக்களுக்கு சில ஒரு விழிப்புணர்வு தெரியாத வகையில் தான் இருக்குது. அந்த வகையில் அதை பற்றின ஒரு முழுமையான தகவல்களை கொஞ்சம் சொல்லுங்கய்யா.
அதாவது டெங்கு காய்ச்சல் பற்றி குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு அது எதனால் ஏற்படுகிறது, அதனுடைய பாதிப்புகள் என்ன, அது வந்தால் என்ன செய்வது என்பது குறித்து அனைவருக்கும் ஓரளவுக்கு விழிப்புணர்வு இருக்கிறது. இருந்தாலும் இந்த டெங்கு தினம், அதாவது ஒவ்வொரு மே மாதம் 16ஆம் தேதி தேசிய டெங்கு தினமாக நாம் அனுசரித்து கொண்டு வருகிறோம். எதற்காகனா, இந்த விழிப்புணர்வு எதற்காக தரோம்னா, டெங்குனால் வந்து உலகளாவிய அளவில் வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய உயிரிழப்புகள் வருது. அந்த உயிரிழப்புகள் மட்டும் இல்லாமல் நாட்டுக்கு பொருளாதார இழப்பும் பெரிதாக ஏற்படுகிறது. அதனால் வந்து இந்த டெங்கு தினத்தை வந்து நாம் அனுசரித்து கொண்டு வருகிறோம், தேசிய டெங்கு தினத்தை கொண்டு வருகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக முக்கியமாக வந்து டெங்கு ஜுரம் வந்து எதனால் பரவுகிறதுனா, ஏடிஸ் என்னும் கொசு வகைகளெல்லாம் பரவி கொண்டிருக்கிறது. ஏடிஸ் எஜிப்டி, ஏடிஸ் அல்போபெக்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகை கொசுக்களின் மூலமாக அது பரவி கொண்டு வருகிறது. இந்த கொசு வந்து ஏற்கனவே இந்த டெங்கு வைரஸ் உள்ளவர்கிட்டிருந்து மற்றவர்களுக்கு அந்த வைரஸை பரப்புகிறது. இப்பொழுது வந்து ஒரு டெங்கு வைரஸ் உள்ளவர் ஒருத்தர் இருந்தார்னா, அவருடைய உடம்புல போயிட்டு அந்த கொசு கடிக்கும் பொழுது, அந்த ரத்தத்தை உறிஞ்சும் பொழுது, அந்த ரத்தத்தின் வழியாக அந்த கொசு உடம்புக்குள் போயிடும். போய்விட்ட பிறகு அது திரும்ப வந்து வேறொரு மனிதரை கடிக்கும் பொழுது, அந்த கடிக்கும் பொழுது அதனுடைய எச்சில் உமிழும் இல்லையா, அந்த எச்சில் உமிழும் பொழுது அந்த மனிதர்களுக்குள் அந்த எச்சிலை செலுத்தும் பொழுது அந்த எச்சிலில் வந்து வைரஸ் கிருமி கலந்திருக்கிறது. அதனால் வந்து அவருக்கும் டெங்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளன. டெங்கு வந்துட்டால் வந்து நிறைய உயிரிழப்புகள், அதாவது சாதாரணமாக எந்த அறிகுறிகளும் இல்லாமல் இருக்கலாம், அறிகுறிகள் நிறைய வருவதும் செய்யலாம். அதனால் வந்து அறிகுறிகள் நிறைய வந்துச்சுன்னா அது வந்து உயிரிழப்பு வரைக்கும் போயிடும். அதனால தான் இந்த டெங்குவை வந்து வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது.
ஐயா, இப்போ பொதுவாக இந்த டெங்கு வைரஸ் எப்படியெல்லாம் பரவுது, அந்த டெங்கு வைரஸ் பரவுவதற்கான காரணங்கள் என்னென்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
இன்றைக்கி தேசிய டெங்கு தினம் அனுசரித்து கொண்டு வருகிறோம். இந்த இதனுடைய கருத்துரு முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கருத்துரு வச்சுருப்பாங்க. இன்றைக்கோட கருத்துரு வந்து டெங்குவை வந்து முழுவதுமாக தடுக்க வேண்டும், அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் டெங்கு, இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு சேஃபர் ஃபார் சேஃபர் டுமாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொருவருடைய பொறுப்பும் இதில் அடங்கியிருக்கிறது, கடமையும் இதில் அடங்கியிருக்கிறது அப்படின்றது இன்றைய கருத்துரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெங்கு, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வந்து இந்த டெங்கு கொசு, அதாவது டெங்கு உள்ள மனிதரை ஒரு கொசு கடித்த பிறகு அந்த கொசுவின் மூலமாக மற்றவர்களுக்கு வந்து அந்த கொசு மற்றவரை கடிக்கும் பொழுது அந்த டெங்கு வைரஸ் வந்து அவருள்ளும் செல்கிறது, சென்றுவிட்டு டெங்கு காய்ச்சலை உற்பத்தி செய்கிறது. இது வந்து பெரும்பாலும் வந்து கொசுக்களின் மூலமாக தான் அந்த வைரஸ் வந்து ஒரு மனிதர்கள் கிட்டிருந்து மற்ற மனிதர்களுக்கு பரவுகிறது. அதனால் வந்து நம்ம வந்து இந்த கொசுக்களை வந்து அழிக்கணும். கொசுக்களை வந்து ஆரம்பத்திலிருந்தே, அதனுடைய முட்டை பருவத்திலிருந்தே அழித்தால் இந்த மாதிரியான தாக்கங்களிலிருந்து தவிர்க்கலாம். அதாவது கொசு முட்டை இடுற இடம் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள் அதிகமாக இருக்கும் இடங்கள், அதாவது தண்ணி தேங்கி இருக்கும் இடங்கள், அதாவது நம்ம வந்து ஏற்கனவே வந்து வீட்டை சுற்றி வந்து சுத்தமாக வச்சுருந்தா இந்த மாதிரியான கொசு தொல்லைகள்லாம் வராது. அதாவது இந்த கொசு எங்கெங்கே முட்டை இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போது உடஞ்ச தொட்டிகள் பூத்தொட்டிகள்லாம் வச்சுருக்கோம், அங்கே தண்ணி தேங்கினா வரும், அதே போல் தேங்காய் சிரட்டைகள் வச்சுருந்தா வரும், அதே போல் உபயோகப்படுத்தாத பழைய டயர்கள் இருந்தாலும் வரும், கண்ணாடி பாட்டில்கள் உடச்சி அதுலேயே அந்த நீர் தேங்கினா மழை நீர் தேங்கினா கொசு அந்த கொசு வந்து முட்டையிட்டு அந்த புழு கொசு புழு உற்பத்தி ஆக்கி அது கொசுவாக மாறி மனிதர்களை கடிக்கும் பொழுது அது டெங்கு காய்ச்சல் உண்டாகிறது. இதனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முறை வந்து அந்த கொசு வந்து அந்த வைரஸ் உள்ள மனிதரை கடித்து விட்டு அதனுடைய உடம்புக்குள் வந்து டெங்கு வைரஸ் பரவி விட்டதுனால அது கொசு முட்டை போடுது இல்லையா, அந்த கொசு பெண் கொசு முட்டை போடும் பொழுது அந்த முட்டையிலும் கூட அந்த வைரஸ் அடங்கியிருக்கும். அது பெரிதாக வளர்ந்து அது மற்றொரு மனிதரை கடிக்கும் பொழுது அது டெங்கு காய்ச்சலை உற்பத்தி பண்ணக்கூடிய உண்டு செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன.
ஐயா, பொதுவாக இன்னைக்கு காய்ச்சல் அப்படிங்கிறது பிறந்த குழந்தை முதல் வயதான எல்லாருக்குமே வருது. இப்போ டெங்குவையும் காய்ச்சல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பொதுவாக வரக்கூடிய இந்த மழைக்காலங்களில் வரக்கூடிய காய்ச்சலுக்கும் டெங்கு காய்ச்சலுக்கும் என்னங்கய்யா வேறுபாடு?
அதாவது காய்ச்சல் என்பது உடம்புல உள்ள உஷ்ணம் அதிகரிக்கிறது, அதாவது வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மனிதருக்கு வந்து இயல்பாக இருக்கக்கூடிய சாதாரண வந்து வெப்பநிலை என்னன்னு கேட்டிங்கன்னா மனித உடம்புக்கு வந்து 98.6 degrees Fahrenheit. அதுக்கு மேலே போகும் பொழுது இது வந்து ஜுரம் அப்படின்னு சொல்கிறோம், காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த டெங்கு ஜுரத்துக்கும் மற்ற ஜுரத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இது கொசுக்களின் மூலமாக பரவுகிறதுன்னு பார்த்துட்டோம், அதுவும் ஏடிஸ் என்ற கொசு வகைகளின் மூலமாக பரவுகிறது. இந்த காய்ச்சல் வந்து தொடர்ந்து அடித்து கொண்டே இருக்கும், அதாவது வந்து குறையாது, அதாவது வந்து இந்த காய்ச்சலை வந்து ரெமிட்டன்ட் ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸ் ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டும் வகைப்படுத்தலாம். இந்த கண்டினியூஸ் ஃபீவர்னா எப்பயுமே வந்து இது வந்து இந்த பேஸ்லைன் அந்த 98.6 degrees Fahrenheit சொன்னோம் இல்லைங்களா, நார்மல் சாதாரண வெப்பநிலை, அந்த வெப்பநிலையை தொடவே தொடாது, அது தொடர்ந்து ஜுரம் அடிச்சுக்கினே இருக்கும். அந்த கிருமியினுடைய தாக்கம் குறைந்தால்தான் அந்த நார்மல் சாதாரணமான வெப்பநிலைக்கு நம் உடம்பு வரும். இதுதான் வந்து இந்த ஜுரத்துக்கும் மற்ற ஜுரத்துக்கும் உள்ள வேறுபாடுகள். உதாரணத்துக்கு வந்து மலேரியா எடுத்துக்கிட்டோன்னா மலேரியா கொசு வந்து எப்போல்லாம் ரத்தத்தில் இருந்து அந்த கிருமி பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம் அந்த கிருமிகள்லாம் வெளிப்படும் பொழுது 2 நாளுக்கு ஒரு முறை ஜுரம் வரலாம், குளிர்ஜுரம் வரலாம், இல்லை வந்து 4 நாளைக்கு ஒரு முறை வரலாம். இப்போ வந்து 3 நாளைக்கு ஒரு முறை வந்தால் வந்து டெஷியன் மலேரியா அப்படின்னு சொல்லுவாங்க, 4 நாளைக்கு ஒரு முறை வந்தால் குவாட்டரன் மலேரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இன்டர்மிட்டன் ஃபீவர், விட்டு விட்டு ஜுரம் வந்து குளிர் காய்ச்சலும் வரும். ஆனால் இதுக்கு வந்து வெறும் ஜுரம் தான் அடிச்சுக்கிட்டே இருக்கும், ஜுரம் வந்து சாதாரண இயல்பு வெப்பநிலையை கிருமிகள் தாக்கம் உள்ளவரை தொடவே தொடாது.
ஐயா, இப்போ ஒரு மனிதருக்கு டெங்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன மாதிரியான அறிகுறிகள் அவருடைய உடம்பில் ஏற்படும், டெங்கு காய்ச்சலை கண்டறிவதற்கு என்ன மாதிரியான மருத்துவ பரிசோதனை முறைகள் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
அறிகுறிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜுரத்துக்கு வைரல் காய்ச்சலுக்கு உள்ள அறிகுறிகள் எல்லாமே வந்து இந்த டெங்கு காய்ச்சலுக்கு இருக்கும். டெங்கு என்பது ஒரு வைரஸ் கிருமியினால் இந்த கொசுக்களின் மூலமாக பரப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். இதில் வந்து 4 வகையான வைரஸ் இருக்குது, டெங்கு வைரஸ் 1, டெங்கு வைரஸ் 2, டெங்கு வைரஸ் 3, டெங்கு வைரஸ் 4 அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய சீரோ டைப் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போம். இந்த 4 சீரோ டைப்பும் ஏதாவது ஒரு சீரோ டைப் இருந்தாலும் வந்து டெங்கு காய்ச்சலை உண்டு பண்ணும். இது ஏற்கனவே சொன்ன மாதிரி உடலுடைய வெப்பநிலையை கூட்டிடும், காய்ச்சல் வந்துடும், காய்ச்சல் வந்துட்டால் கண் எரிச்சல்லாம் வந்துடும், அதே போல் வந்து தலைவலி வந்துடும், உடம்பு கை கால் முதுகு எல்லாமே வலி எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் இதுக்கு இன்னொரு சிறப்பான பேர் இருக்குது, இது வந்து பிரேக் போன் ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எலும்பு உடஞ்சா எந்த அளவுக்கு வந்து உடம்புல அந்த பாகத்தில் கையிலேயோ கால்லையோ வலி வருமோ அந்த அளவுக்கு வந்து வலி ஏற்படும், கண்கள்லாம் சிவந்து காணப்படும். சில பேருக்கு ரொம்ப அட்வான்ஸாக போகும்பொழுது இந்த பிளேட்லெட் சொல்லப்படுகின்ற இந்த ரத்த தட்டுக்கள் வந்து அதுதான் வந்து ரத்தம் உறைவதற்கு காரணமாக உள்ளது, அது வந்து குறைஞ்சிரும். அந்த பிளேட்லெட் கவுண்ட் வந்து குறையும் பொழுது உங்களுக்கு வந்து ரத்தம் உறையாது. இப்போது வெளியில் ரத்தம் வருதுன்னா வந்து ரத்தத்தை உறைய வைப்பதற்கு அந்த இரத்த தட்டுக்கள் உதவுகின்றன, அதுதான் நம்ம பிளேட்லெட் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து 1.5 lakhs கீழே போகும்பொழுது நிச்சயமாக வந்து இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் குறையும் பொழுது அது இரத்த வாந்தி, உண்டு பண்ணலாம், இல்லாட்டி வந்து இரத்த மலம் மூலமாக ரத்தம் வழிபடலாம். சில பேருக்கு மூக்கு வழியாக ரத்தம் போவது ஏற்படும். சில பேருக்கு வந்து உள்ளார தலைக்குள்ளார மூளைக்குள்ளார ரத்தம் இரத்த கசிவு ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. இதனால் வந்து இரத்த கசிவு அதிகமாக உள்ளும் பொழுது அது உடம்புல வந்து ஒரு தளர்வை கொடுக்கும், ஷாக், டெங்கு ஷாக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது வந்தால் வந்து மற்ற உறுப்புகள் எல்லா உறுப்புகளையும் பாதித்து மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் உண்டு பண்ணி இது வந்து மனித உயிரிழப்புக்கு பெரிய காரணமாக அமைந்து விடுகிறது. இன்றைய சூழ்நிலையில் இதை வந்து டெங்கு வந்துட்டால் ஆரம்பத்திலேயே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னிங்கன்னா, டெங்கு NS1 ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேயே முதல் நாளே கண்டுபிடிக்கக்கூடிய பரிசோதனைகள் இருக்குது. அது NS1 ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஏலைசா NS1 ஆன்டிஜன் சொல்லிட்டு. இரண்டாவது பரிசோதனை வந்து 3 நாட்கள் ஆயிடுச்சு ஜுரம் வந்து நான் பரிசோதனை பண்ணுறதுக்காக போகிறேன். இப்போ அந்த மாதிரி நேரத்தில் வந்து IgM எலைசா IgM அப்படின்னு சொல்லிட்டு அந்த வித டெஸ்ட்டை பண்ணி பார்க்கும்பொழுது நிச்சயமாக வந்து நம்மளுக்கு அது தெரிஞ்சிடும். அது தவிர வந்து RT-PCR சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பண்ணியிருப்போம். அதே மாதிரி வந்து PCR டெஸ்ட்லாம் வந்து இந்த வைரஸ்க்கு கண்டுபிடிக்கிறதுக்காக உதவும். பிறகு வந்து வைரல் ஐசோலேஷன், அந்த வைரஸை வந்து அந்த இரத்தத்தின் மூலமாக எடுத்து அதை வந்து நுண்ணோக்கியின் மூலமாக பார்ப்பது, அந்த மாதிரியும் பரிசோதனை பண்ணலாம். இது முக்கியமான பரிசோதனைன்னு பார்த்தா NS1 ஆன்டிஜனும் IgM ஆன்டிபாடி அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் வந்து முக்கியமான பரிசோதனை. அது தவிர வந்து ரேபிட் டெஸ்ட், இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுத்துக்கோ, ஒரு நாள் ரெண்டு நாள் பொறுத்து தான் வந்து நமக்கு வந்து அதனுடைய முடிவு தெரியும். ஆனால் வந்து ரேபிட் டெஸ்ட்டு, ரேபிட் டயக்னாஸ்டிக் டெஸ்ட், அந்த டெஸ்ட்டு வரும்பொழுது உடனே செய்யக்கூடிய பரிசோதனை வசதிகள்லாம் இருக்குது. இதன் மூலமாக வந்து அந்த நோய் இருப்பதை வந்து உறுதிப்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் வந்து இது வந்து அந்த ஏற்கனவே கூறிய போல் NS1 ஆன்டிஜன் IgM ஆன்டிபாடி அந்த டெஸ்ட்டுக்கு இணையாக இருக்காது. இதை வந்து சாதாரண ஒரு பரிசோதனை முறையாக எடுத்துக்கொள்ளலாம். இதை தவிர நம்ம ஏற்கனவே சொன்னோம், இரத்த உறைவு வந்து கம்மியாயிரும்னு சொல்லிட்டு அந்த பிளேட்லெட் கவுண்ட்டையும் வந்து நம்ம பார்க்கணும். பிளேட்லெட் கவுண்ட் வந்து 50,000 கீழே போனால் அவரை வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு வைத்தியம் பார்க்கணும்.
ஐயா, இப்போ ஒருத்தருக்கு டெங்கு காய்ச்சல் வருவதால் அவருடைய உடலில் என்ன மாதிரியான மாற்றங்கள், என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுதுங்க ஐயா?
அதாவது டெங்கு காய்ச்சல் பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்த உறுப்பை தான் பாதிக்கணும் அப்படின்னு இல்லை, ஏன்னா வந்து அது வந்து இரத்தத்தின் உறைவு தன்மையை வந்து பாதிச்சிருத்துரு. அதனால் வந்து இது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த எல்லா உறுப்பையும், அதாவது வந்து இருதயம், சிறுநீரகம், மூளை, இதெல்லாம் செயலிழப்பை ஏற்படுத்தும். அதனால் வந்து பெரும்பாலான முக்கிய உறுப்புகளில் வந்து செயலிழப்பு ஏற்படுவதனால் இதில் வந்து உயிரிழப்பு அதிகமாக வருவதற்கு காரணமாக அமைகிறது. ஏன்னா நான் ஏற்கனவே வந்து முன்னர் குறிப்பிட்டது போல் ஒரு சிலருக்கு அறிகுறிகள் தென்படாமல் உடனே ஜுரம் சரியாயிரும், அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு குறைந்தவர்களுக்கு டெங்கு அந்த ஜுரம் வந்துட்டு சில நாளில் வந்து குறைஞ்சிரும். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இல்லாத இருக்கவங்க இருக்காங்களே, ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நிச்சயமாக வந்து நிறைய பாதிப்புகளை உண்டு பண்ணும். அவங்களுக்கு தான் இந்த மாதிரி வந்து சிறுநீரக கோளாறோ இல்லை வந்து நுரையீரலில் வந்து இரத்த கசிவோ, மூளையில் இரத்த கசிவு, இருதய பாதிப்புகள் இதெல்லாம் வந்து உண்டாக்கலாம். சில பேருக்கு வந்து கண்ணில் கூட இந்த கன்ஜக்டைவல் ஹெமரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான பாதிப்புகளும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.
ஐயா, இப்போ டெங்கு காய்ச்சல், டெங்கு மூளை காய்ச்சல் அப்படின்னு ஒரு பிரிவு அந்த நோய் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த டெங்கு காய்ச்சல், டெங்கு மூளை காய்ச்சல், இது ஏற்படுறதுக்கு என்ன காரணம், இது ரெண்டுக்கும் என்ன தொடர்பு அல்லது வேறுபாடு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
நான் குறிப்பிட்டது போல் வந்து இந்த இரத்த தட்டுகள், அதாவது பிளேட்லெட்ஸ் குறைவாகிறதுனால வந்து இரத்த கசிவு உண்டாயிருக்குன்னு சொன்னேன். அதாவது நோய் அதிகம் பாதிச்சிச்சுன்னா வந்து சரியான சிகிச்சை முறையெல்லாம் எடுத்துக்கல, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து அவங்க மூளையை பாதித்து மூளையில் உள்ள இரத்த குழாய்கள் வழியாக இரத்த கசிவு ஏற்படும். அந்த இரத்த கசிவு ஏற்படும் பொழுது வந்து பெரும்பாலும் நிறைய பேர் வந்து இந்த கோமா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள், சுயநினைவை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால் தான் வந்து மூளை காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டெங்கு வந்து மூளையை வந்து பாதிச்சதுன்னா மூளையை மட்டும் இல்லை, இது வந்து எல்லா நிறைய பெரிய பெரிய உறுப்பையெல்லாம் முக்கியமான உறுப்புகளையெல்லாம் வந்து பாதிக்கக்கூடியது. அதனால் மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் இந்த மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் வந்துருச்சுன்னா நிறைய உறுப்புகள் செயலிழந்து போனால் நிச்சயமாக மரணம் தவிர்க்க முடியாதது.
ஐயா, இப்போ இந்த டெங்கு காய்ச்சல் பரவ ஆரம்பித்தது முதல்லே குழந்தைகளுக்கு டெங்கு காய்ச்சல் அப்படிங்கிறது அதிகமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. குழந்தைகளுக்கு இந்த டெங்கு காய்ச்சல் அதிகமாக பரவுவதற்கு என்னங்க ஐயா காரணம்?
அதாவது குழந்தைகளுக்கு மட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது, குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தால் ஊட்டச்சத்து இல்லாத உணவை உண்டார்களானால் ஊட்டச்சத்து குறைவாக இருக்கும், அதன் மூலமாக கிருமிகளுடைய தாக்கம், அதாவது பொதுவாக எந்த கிருமி வேணாலும் தாக்கலாம், அதனால் வந்து வைரஸ் கிருமி தாக்கும் பொழுது இந்த டெங்கு தாக்கும் பொழுது குழந்தைகளை அதிகமாக பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் வந்துருச்சுன்னா வந்து பெரியவங்களுக்கு தழும்பு சில நேரத்தில் வந்து முதுகில் தெரியலாம், ஆனால் வந்து குழந்தைகளுக்கு வந்து நிச்சயமாக வந்து அந்த சிகப்பான தழும்புகள் வந்து குழந்தைகளுக்கு தெரிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் வந்து மற்றவர்கள் பெரியவர்களுக்கு என்னென்ன வந்து அறிகுறிகள் சொன்னோமோ அதே அறிகுறிகள் குழந்தைகளுக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே பிறகு அந்த தழும்புகள்லாம் சிகப்பான தழும்புகள் தடிமனான தழும்புகள்லாம் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.
ஐயா, இப்போ கர்ப்பிணி பெண்கள் குறிப்பாக இந்த பாலூட்டக்கூடிய தாய்மார்களுக்கு டெங்குவோல என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது, அப்படி பாதிப்பு ஏற்படு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க மேற்கொள்ள வேண்டிய தடுப்பு நடவடிக்கைகள் என்னென்னங்க ஐயா?
அதாவது பாலூட்டும் தாய்மார்களுக்கு இந்த டெங்கு ஜுரம் வந்துருச்சுன்னா பொதுவாக வந்து தாய்மார்கள் வந்து நோய் வராமல் தடுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து அவங்க ஒருவர் மட்டும் கிடையாது, அவர்களை சார்ந்து அவர்களுடைய குழந்தை பாலூட்டும் குழந்தையும் பால் குடிக்கக்கூடிய குழந்தையும் இருக்கிறது. அதனால் வந்து அவங்க நோய் வராமல் பார்த்துக்கக்கூடியது நல்லது. ஏன்னா வந்து அவங்க வந்து நல்ல ஊட்டச்சத்துள்ள உணவுகளையும் மற்றும் வந்து வீட்டை சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்து கொள்வதன் மூலமும் இந்த கொசுக்கள் கடிப்பதை தவிர்ப்பதன் மூலமாகவும் இதனை செய்யலாம். அதாவது வந்து பெண்களுக்கு வந்து பாலூட்டும் தாய்மார்களுக்கு இந்த ஜுரம் வந்துருச்சுன்னா வந்து அவங்க குழந்தையும் வந்து பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது பாலின் மூலமாக குழந்தைக்கு கண்டிப்பாக செல்லாது, இப்போ வந்து அம்மாவை கடித்த கொசு குழந்தையையும் கடித்தால் அதன் மூலமாக வந்து அந்த குழந்தைக்கும் வந்து டெங்கு காய்ச்சல் பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பொதுவாக எல்லாத்துக்குமே வந்து வீட்டை சுற்றிலும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். அதாவது தண்ணி எங்கேயுமே தேங்காமல் பார்த்துக்கணும், தேங்கிய தண்ணீரில் தான் இந்த கொசு முட்டை எடுக்கிறது. ஏற்கனவே வந்து அந்த கொசுவில் அந்த கொசு வந்து இந்த டெங்கு ஜுரத்தினால் டெங்கு வைரஸ்னால் பாதிக்கப்பட்டு இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த முட்டைக்கும் வந்து அந்த வைரஸ் கடத்தப்படும். இதை தான் வெர்டிக்கல் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அந்த முட்டையிலேருந்து திரும்ப வந்து அது கொசு புழுவாக உற்பத்தியாகி கொசுவாக மாறி வரும்பொழுது நிச்சயமாக வந்து அது கிடைக்கும் பொழுது மற்ற மனிதர்களுக்கும் இது பரவுவதற்கான டெங்கு பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். எங்கும் நீர் அதாவது மழை பெய்யும் பொழுது நீரை தேங்க விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பிறகு இந்த கொசு மருந்தெல்லாம் அடிப்பாங்க, இந்த புகையெல்லாம் அடிப்பாங்க, அதுக்கெல்லாம் வந்து அந்த மாநகராட்சியிலேயோ நகராட்சியிலேயோ சொல்லி ஏற்பாடு செய்யணும். பிறகு வந்து நம்ம வீட்டில் வந்து கொசு கடிக்காமல் பார்த்துக்கணும். அந்த கொசு கடிக்காமல் பார்த்து கொள்வதன் மூலமாகவும் நமக்கு வந்து இந்த பாதிப்பெல்லாம் வராது. எப்படி கொசு கடிக்காமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நல்ல அதாவது ஆண்களாக இருந்தால் முழு கை சட்டையை போட்டுக்கலாம், இல்லை பேண்ட் அந்த மாதிரியான உடலை மறைக்கக்கூடிய முழுதும் மறைக்கக்கூடிய ஆடைகளை அணியலாம். பிறகு வந்து இந்த கொசு காயில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை உபயோகப்படுத்தலாம். இல்லாட்டி வந்து கொசு களிம்புகள் இருக்கும், உடமாஸ் அந்த மாதிரி களிம்புகள்லாம் இருக்கும், அந்த மாதிரியான களிம்புகளை வந்து நம்ம உபயோகப்படுத்தலாம். இதை விட சிறந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நிச்சயமாக வந்து கொசு வலை தாங்க, நான் சொல்லக்கூடியது கொசு வலை. கொசு வலையை பயன்படுத்தினால், அதாவது வந்து கொசு வலை நல்ல கொசு வலையாக வாங்கி பயன்படுத்தினால் நிச்சயமாக அந்த பாதிப்பு கொசு வந்து உள்ளே வந்து கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் மிக மிக குறைவு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பொதுமக்கள் கடைபிடிச்சாங்கன்னா நிச்சயமாக வரக்கூடிய பாதிப்பை தடுக்கலாம். அதனால தான் வந்து திருக்குறளில் ஒரு குறள் சொல்லியிருப்பார் வள்ளுவர், எதிரதா காக்கும் மறைவினார்கள்லை அதிர வருவதோர் நோய். அதாவது பின்னாடி வரக்கூடியதை முன்னாடியே யோசித்து செய்யக்கூடியவனுக்கு அவனை மிரட்டவல்ல அவனை வந்து பயப்பட கொள்ளத்தக்க வியாதிகள் இல்லை வந்து சிக்கல்கள் எதுவும் வராது அப்படின்னு சொல்கிறது என்ன இந்த குரலினுடைய கருத்தாகும்.
ஐயா, இந்த டெங்கு நோய் பரவாமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான தடுப்பு நடவடிக்கைகளை பொதுமக்கள் மேற்கொள்ளணும், குறிப்பாக டெங்கு வந்ததுக்கு பின்னாடி என்ன மாதிரியான சத்தான ஒரு ஆரோக்கியமான உணவு முறைகளை அவங்க கடைபிடிச்சா அவங்களுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி ஏற்பட்டு டெங்கு நோய் பரவாமல் அவங்க தங்களுடைய உடலை பாதுகாத்துக்க முடியும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
அதாவது இப்போ டெங்கு இருக்கிறத வந்து உறுதிப்படுத்திக்கணும், இப்போ இது டெங்கு காய்ச்சல் தானா அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்திக்கணும். உறுதிப்படுத்திக்கிட்ட உடனே வந்து இப்போ பெரும்பாலான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்லாம் அதுக்கான காய்ச்சல் சிறப்பு சிகிச்சை பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு இயங்கிட்டு இருக்கு. அந்த காய்ச்சல் சிறப்பு சிகிச்சை பிரிவு வார்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த டெங்கு காய்ச்சல் வந்தவங்களை வந்து அனுமதிப்பாங்க. அந்த டெங்கு காய்ச்சல் வந்து மருந்து மாத்திரைலாம் எடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து அந்த வைரஸினுடைய தாக்கம் குறைந்த பிறகு அவர்களை வேறு ஒரு வார்டுக்கு மாற்றுவாங்க. வேறு வார்டுக்கு மாற்றும் போது அது ஸ்டெப் டவுன் வார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஐசோலேஷன் வார்டுன்னு சொல்லிட்டு அந்த வார்டுக்கு மாற்றிட்டு திரும்ப வந்து முழுசும் வந்து அவங்களால வந்து அந்த டெங்கு ஜுரத்துலேருந்து விடுபட்ட பிறகு அவங்கள வந்து டிஸ்சார்ஜ் செய்வாங்க. அது வரைக்கும் வந்து டெங்கு ஜுரத்துக்குன்னு சொல்லிட்டு தனியான சிகிச்சை முறைகள் எதுவும் கிடையாதுங்க. இந்த ஜுரம் வந்துருச்சுன்னா என்னென்ன பண்ணுவாங்களோ அதுதான் பண்ணுவாங்க. ஜுரம் வந்துருச்சுன்னா அந்த ஜுரத்தை குறைப்பதற்கான மருந்து மாத்திரைகளை தருவாங்க. இந்த ஜுரம் வருவதன் மூலமாக மற்ற பாக்டீரியா கிருமிகள் பாதிக்காமல் இருப்பதற்காக ஆன்டிபயோட்டிக்ஸ் ஏதாவது தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பிறகு வந்து ஜுரம் வந்துருச்சுன்னா அந்த நீர் சத்து உடம்புல குறைஞ்சி போயிடும். அந்த நீர் சத்தை வந்து இந்த குளுக்கோஸ் மூலமாகவோ இல்லாத வந்து உப்பு சத்து கரைசல் மூலமாகவோ மருத்துவர்கள் வந்து கொடுப்பாங்க. அதே போல் வந்து இந்த உணவுகள்லாம் பார்த்திங்கன்னா காய்ச்சல் வந்தவங்க பொதுவாகவே வந்து என்னென்ன உணவு வகைகள் சாப்பிடணும்னா எளிமையாக செரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிட வேண்டும். எளிமையாக செரிக்கக்கூடிய உணவுப் பொருட்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தினந்தோறும் வந்து இட்லி சாப்பிடுவோம், இட்லி எளிமையாக சீரணமாகும். அதே போல் அரிசி கஞ்சி, பிறகு வந்து ரொட்டி பால், இதெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து அந்த நோயாளி சாப்பிட்டு நல்ல ஓய்வெடுத்தாரானால் நிச்சயமாக அவர்கள் வந்து இந்த டெங்கு ஜுரத்துலேருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் மருத்துவர் என்ன சொல்கிறாருங்களோ அவங்களுடைய ஆலோசனையும் பின்பற்றணும். இப்போ அந்த வார்டெலாம் பார்த்திங்கன்னா வந்து நிச்சயமாக டெங்கு காய்ச்சல் பிரிவுகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லா படுக்கையிலையும் ஒவ்வொரு கொசு வலைகள் இருக்கும். அந்த கொசு வலைகள்லாம் முறையாக வந்து பயன்படுத்தி இவர்கிட்டருந்து வேறு ஒரு நோயாளிக்கு வந்து அந்த கொசு போகாமல் இருக்கிறதுக்கு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டுள்ளது. இந்த முறைகள்லாம் இருக்குது. வீட்டில் வந்து நான் ஏற்கனவே சொன்னால் போல் லிக்விடேட்டர் பயன்படுத்தலாம், இல்லாட்டி காயில்ஸ் பயன்படுத்தலாம், இல்லாட்டி வந்து இந்த மருந்து தடவப்பட்ட கொசு வலைகளை உபயோகப்படுத்தலாம்.
ஐயா, இதுவரைக்கும் டெங்கு விழிப்புணர்வு தகவல்களாக டெங்கு வைரஸ் எப்படியெல்லாம் பரவுது, டெங்கு காய்ச்சலுக்கும் சாதாரண காய்ச்சலுக்கும் என்ன வேறுபாடு, டெங்கு காய்ச்சல் வந்தால் என்ன மாதிரியான நோய் அறிகுறிகள் ஏற்படும், டெங்கு காய்ச்சல் வந்ததன் பின்னாடி எப்படிப்பட்ட ஒரு மருத்துவ முறைகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது குறித்து மிகச் சிறப்பான மிக தெளிவான ஒரு உரையை வழங்கினீங்க. புதுகை பண்பள்ளி நேயர்கள் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
அதாவது வந்து ஒரு பழமொழி கூட இருக்குது, சுத்தமாக இருந்தால் வந்து எல்லாமே நமக்கு வந்து சேரும், சுத்தமாக இருந்தால் லக்ஷ்மி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பழமொழிகள்லாம் சொல்லியிருப்போம். அந்த மாதிரி நாம் வந்து இருக்கும் இடத்தையும் சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாக வைத்து கொண்டமையினாலும் ஆனால் நம்முடைய உடம்பில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வரும். அதிகமாக வரும்போது எந்த நோய்க்கும் நாம் ஆளாக வேண்டியதில்லை. அதில் தான் வந்து ஒரு திருக்குறளில் வந்து திருவள்ளுவர் சொல்லியிருப்பார், நோயெல்லாம் நோய் செய்வார் மேலாவாம், நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது யாருக்கு நோய் வரும்னா அதை தேடி போகிறவங்களுக்கு மட்டும்தான் நோய் வரும் அப்படின்னு சொல்கிறார். எந்தெந்த விஷயங்களால் நோய் வருமோ அதை தேடி போகிறவங்கக்கிட்ட அது வந்துடும், தேடி போகாதவங்கக்கிட்ட அது வராது என்பது இந்த குறளினுடைய கருத்து. அதனால் அனைவரும் சுற்றுப்புறத்தை சுத்தமாக பேணி வைத்து கொள்ள வேண்டும், கொசுப்புழு உற்பத்தி ஆகாமல் கொசுக்கள் உற்பத்தி ஆகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இப்படி பார்த்து கொண்டமையானால் நிச்சயமாக வந்து இந்த டெங்கு காய்ச்சல் பரவாது, மலேரியா காய்ச்சலும் வராது என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த விழிப்புணர்வு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய புதுகை பண்பலைக்கும் இதுவரை இந்த விழிப்புணர்வு தகவல்களை கேட்டுக்கொண்டிருந்த புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சமூக நலம் மற்றும் நோய் தடுப்புத்துறை முதன்மை குடிமை மருத்துவர் டாக்டர் கே சரவணன் அவர்கள் டெங்குவை ஒழிப்போம், ஆரோக்கியத்தை காப்போம் பற்றி நம்முடன் பகிர்ந்து கொண்டார். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.